ஆறு இயேசுவின் திருப்பாடுகளும் உயிர்த்தெழுதலும். புனித லூக்காஸ் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 22. இயேசுவுக்கு எதிராக சதி. பாஸ்கா எனப்படும் புளியாத அப்ப திருவிழா அடுத்திருந்தது. தலைமை குழுக்களும் அறிவியல் அறிஞரும் இயேசுவை எப்படி தொலைக்கலாம் என்று வழி தேடி கொண்டிருந்தனர். ஆனால் பொதுமக்களுக்கு அஞ்சினர். பன்னீருள் ஒருவரான இஸ்காரியோத் எனப்படும் யூதாசுக்கு சாத்தான் புகுந்தான். தலைமை குழுக்களிடமும் காவலரிடம் சென்று நான் இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுக்கலாம் என்பதை பற்றி கலந்து பேசினான். அவர்கள் மகிழ்ச்சி உற்று அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவனும் ஒப்புக்கொண்டு கூட்டமில்லாத போது அவரை காட்டிக் கொடுக்க வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். பாஸ்காவிற்கு ஏற்பாடு. அப்போது பாஸ்கா சுமரிய பலியிட வேண்டிய புளியாத அப்ப திருவிழா வந்தது. நாம் பாஸ்காவை பலி உண்பதற்கு நீங்கள் போய் ஏற்பாடு செய்யுங்கள் என்று இயேசு ராயப்பரையும் மருளப்பரையும் அனுப்பினார். எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று அவர்கள் அவரிடம் கேட்டனர். நீங்கள் நகர்வுக்கு போகும்போது ஒருவன் தண்ணீர் கொடும் கதவு சுமந்து கொண்டு உங்களுக்கு எதிரே வருவான். அவன் நுழையும் வீட்டிற்கு அவன் பின்னே சென்று அந்த வீட்டு தலைவனிடம், நான் என் சீரிடம் பாஸ்காவை உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர்மை கேட்கிறார் என்று சொல்லுங்கள். இருக்கை முதலே அமைந்துள்ள ஒரு பெரிய மாடி அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான், அங்கே ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் தங்களிடம் அவர் சொல்லியவாறே நிகழ்ந்ததை கண்டு பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். பாஸ்கா உணவு நேரம் வந்ததும் அவர் பந்தி அமர்ந்தார். அப்போஸ்தலரும் அவருடன் அமர்ந்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன் உங்களோடு இந்த பாஸ்கா உணவை உண்ண ஆசு மேல் ஆசையாயிருந்தேன். ஏனெனில் கருடைய அரசியல் இது நிறைவேறும் அளவும் இதை இனி உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி இதை வாங்கி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் அரசு வரும் வரை காட்சிப்பட அரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். நற்கருணையை ஏற்படுத்துதல். மேலும் அப்பத்தை எடுத்து நன்றி உரிப்பிட்டு அவர்களுக்கு அளித்து, இது உங்களுக்காக அளிக்கப்படும் என்னுடன், இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். அவ்வாறே உணவு வருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இக்கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படும் ரத்தினாக புதிய உடன்படிக்கை. யூதாசின் சதி முன்னறிவிக்கப்படுதல். என்னை காட்டி கொடுப்பவன் இதோ என்னோட பந்தியில் அமர்ந்து கொள்ளுகிறான். மணமகன் தேவ ஏற்பாட்டுபடி போகத்தான் போகிறார். ஆனால் அவரை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு என்றார். அப்படியானால் நம்மள் யார் இதை செய்ய போகிறார்கள், இதை செய்ய போகிறவன் யார் என்று அவள் தங்களுக்குள்ளே வினவத் தொடங்கினர். பெரியவன் எவன், மேலும் தங்களுக்குள் யாரை பெரியவனாக கருத வேண்டும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே உண்டாயிற்று. அதற்கு அவர், உறவினத்தாரை அரசர்கள் அவர் மீது அதிகாரம் செலுத்துகின்றார்கள். அப்படி அதிகாரம் செலுத்துவோர் நன்மை புரிவோர் எனப்படுகின்றனர். நீங்களோ அப்படி இருத்தலாகாது. ஆனால் உங்களுக்குள் பெரியவன் சிறியவன் போலவும் தலைவன் பணிவிடை புரியவன் போலவும் இருக்கட்டும். யார் பெரியவன், பந்தியில் அமர்வனா பணிவிடை செய்பவனா? பந்தியில் அமர்வன் என்றோ நானோ உங்கள் நடுவே பணிவிடை புரிவனைப் போல இருக்கிறேன். என் துன்ப சோதனையில் என்னுடன் நிலைத்து நின்றவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு அரசுரிமை வழங்கியது போல நானும் உங்களுக்கு அதை வழங்கப் போகிறேன். எனவே இந்நரசில் என்னுடன் பந்தியில் உண்பீர்கள், குடிப்பீர்கள். இஸ்ராயலின் பன்னிரு கோத்திரங்களுக்கும் நடுவராக அரியணையில் வீற்றிருப்பீர்கள். என்னை மும்முறை மறுதளிப்பாய். சீமோனே சீமோனே, இதோ சாத்தான் உங்களை கோதுமையைப் போல புடைக்க உத்தரவு பெற்றுக் கொண்டான். ஆனால் உன் விசுவாசம் தவறாதபடி உனக்காக மன்றாடினேன். நீ தெரிஞ்ச பின் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு ராயப்பர், ஆண்டவரே, உம்மோடு சிறைக்கும் சாவுக்கும் உள்ளாக ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். இயேசுவோ, ராயப்பா, நான் அவரை அறியேன் என்று நீ மும்முறை மறுதளிக்கும் முன் இன்று கோழி கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இரண்டு வாள்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, படப்பை கைப்பை மிதியடி எதுவும் இல்லாமல் உங்களை நான் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறைவாய் இருந்ததா என்று வினவினார். இல்லை என்றனர். இப்பொழுது படப்பை உள்ளவன் அதை எடுத்துக் கொள்ளட்டும், கைப்பை உள்ளவனும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவன் தன் மேலாடையை விட்டுவிட்டு வாள் ஒன்று வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெறிகட்டவர்களோடு ஒன்றாக எண்ணப்பட்டார் என்று எழுதியுள்ளது. என் மட்டும் நிறைவேற வேண்டும், என்னை பற்றியெல்லாம் நிறைவு பெறுகின்றது என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இரண்டு வாள் இங்கு உள்ளன என்றனர். அவரோ, போதும் என்றார். கெத்செமனி தோட்டத்தில் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு சென்று வழக்குப்படி ஒலிவுகளுக்கு வந்தார். அவருடைய சீடர் அவரை பின்தொடர்ந்தனர். அவ்விடத்தை அடைந்ததும் அவர்கள் அவர்களை நோக்கி, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் என்றார். பின்னர் அவர்களை விட்டு கல்லறி தொலைவுகிறோம் சென்று முழங்காலில் இருந்து, தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக்கலத்தை என்னிடமிருந்து அகற்றியும், எனினும் என் விருப்பம் என்று உன் விருப்பமே நிறைவேற்றும் என்று ஜெபித்தார். அப்போது வானத்தில் ஒருவர் அவருக்கு தோன்றி அவரை திடப்படுத்தினார். கொடிய வேதனைக்குள்ளாகவே மேல் உருக்கமாக ஜெபித்தார். அவருடைய வியர்வை பெரும் இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தன. ஜபத்தை விட்டெழுந்து தம் சீடரும் வந்தார். அவர்கள் துயரத்தால் உறங்குவதைக் கண்டு அவர்களை நோக்கி, ஏன் உறங்குகிறீர்கள், எழுந்திருங்கள், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் என்றார். இயேசு பிடிபடிதல். அவர் பேசிக் கொண்டிருக்கையிலே இதோ ஒரு கூட்டம் வந்தது. பன்னிருவர்கள் ஒருவராகி யூதாஸ் என்பவன் அவர்களுக்கு முன் சென்று இயேசுவை முத்தமிட அணுகினான். இயேசு அவனை நோக்கி, யூதாஸை முத்தமிட்டோ மணிமுகனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். சூழல் நின்றவர்கள் நடக்கப் போவதை உணர்ந்து அவரிடம் ஆண்டவரே வாழால் வெட்டுவோமா என்று கேட்டனர். அவர்கள் ஒருவன் தலைமை குருவின் ஊழியனை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தான். போதும் விடுங்கள் என்று இயேசு சொல்லி அவன் காதை தொட்டு குணப்படுத்தினார். இயேசு தம்மை பிடிக்க வந்திருந்த தலைமை குருக்களையும் கோயிலில் காவல்களையும் மூப்பர்களை நோக்கி, நீங்கள் கல்வெண்ண வருவது போல் வாழோடும் தடியோடு வந்தீர்களோ? நாள்தோறும் கோயிலில் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்மேல் கை வைக்கவில்லை, ஆனால் இது உங்கள் நேரம் இருள் ஆட்சி புரியும் நேரம் என்றார். ராயப்பர் மும்முறை மறுதளிக்கிறார். பின்னர் அவர்கள் பிடித்து தலைமை குருவின் இல்லத்திற்கு கூட்டி சென்றனர். ராயப்பரோ தலைவேலை பின்தொடர்ந்தார். முற்றத்தின் நடுவில் அவர்கள் நெருப்பு மூட்டி அதை உசுற்றி உட்கார்ந்திருந்தனர். ராயப்பர் முதலோடு போய் உட்கார்ந்து கொண்டார். ஊழிக்காரி உரத்தி அவர் அடல் அருகே உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனுடன் இருந்தான் என்றார். அவரோ, எனக்கு அவரை தெரியாதுமா என்று மறுத்தார். சற்று நேரத்திற்கு முன் மற்றொருவன் அவரை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் தான் என்ன? ராயப்பரோ, இல்லை இல்லை இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் கழித்து இன்னொருவன், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், ஏனெனில் இவன் கலையில் இருந்தான் என்று அழுத்தமாய் கூறினான். ராயப்பரோ, நீ சொல்வது எனக்கு தெரியாதப்பா என்றார். உடனே அவர் பேசிக் கொண்டிருக்கையிலேயே கோழி கூவிற்று. ஆண்டவர் திரும்பி ராயப்பரவுற்று நோக்கவே, இன்று கோழி கூவும் முன்னர் நீ முன்னே மும்முறை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையை அவர் நினைவுகூர்ந்து வெளியே போய் மனம் எதும்பி அழுதார். இயேசுவை ஏளனம் செய்கின்றனர். இயேசுவை காவல் செய்து கொண்டிருந்தவர்கள் அவரை பிடித்து ஏளனம் செய்தனர். அவருடைய முகத்தை மூடி, உன்னை அடித்தவன் யார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல் என்றனர். இன்னும் அவரை பலவாறு பழித்து பேசலாயினர். ஆலோசனை குழுமம். அப்பொழுது விடிந்ததும் மூப்ப சபையிலும் தலைமை குழுக்களும் அரங்கிலஞ்சர் ஒன்று கூடி தங்கள் நீதிமன்றத்திற்கு அவரை கூட்டிக் கொண்டு போய், நீ மெசியாவானால் எங்களுக்கு சொல் என்றனர். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். நான் உங்களை வினாமினாலோ நீங்கள் விடையளிக்கவும் மாட்டீர்கள். இனிமேல் மணமகன் வல்லமையுள்ள கடவுள் வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பார் என்றார். அதற்கு அனைவரும், அப்படியானால் நீ கடவுளின் மகனா என? அதற்கு அவர், நான் கடவுளின் மகன் என்று நீங்களே சொல்லுகிறீர்கள் என்றார். அவர்களோ, நமக்கு இன்னும் சாட்சியம் எதற்கு? இவர் வாயிலிருந்தே இதை கேட்டோமே என்றனர். அவர் எல்லாரும் கூட்டமாக எழுந்து பிளாட்டிடம் அவரை கூட்டி சென்றனர்.